அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பர் என்று வாக்குரைத்தவரே, எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தெழுக்கிறதுக்காய் உபகு ஸ்தோத்திரம். ஏழு பொன் குத்துளக்களின் மத்தியில உலாவுகிற கத்தர், ஏழு நட்சத்திரங்களை கையிலேந்தி ஏழு குத்துளக்களின் மத்தியில உலாவுகிற கத்தர், சபை நடுவில் உலாவுகிற கத்தர், அன்றுவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீரங்கள் மத்தியில உலாவுகிறீர், நீரங்கள் மத்தியில உலாவுகிறீர். எங்க கண்களினாலே நாங்கள் அதை காணாவிட்டாலும் உடைய வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் விசுவாச கண்களால் அதை காண்கிறோம். ஐயா, நீரங்கள் மத்தியிலே எழுந்தல் இருக்கிறதுதான் எங்கள் மேன்மை. இயேசுவை உண்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் உடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதா, உங்களுடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதா. கர்த்தாவே, மண்ணான மனுஷராகிய எங்களை நீ நினைக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம், ஆனாலும் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தளிக்கிறதுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நாட்கள் வரும், அப்பொழுது நீர் எங்கள் கண்களை திறப்பீர், அப்பொழுது நாங்கள் உண்மை கண்டு ஆராதிப்போம். அதுவரைக்கும் காணாமல் உமை ஆராதித்து உமை தொழுது கொண்டு ஸ்தோத்திர பலிகளால் உம்மை மகிமைப்படுத்த உம்மை பிரியப்படுத்த எங்களை கருவுதாருங்க. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார். தெய்வமே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய வசனங்கள் எங்களை வாழ வைக்கும். அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் வளைந்து கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார். தேவாவியானவரே, எங்களை ஆண்டுகொள்ளுங்க, அசைவாடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென். தான் உட்காருவோம். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி இருக்கிறோம். இப்பொழுது நாம் அடுத்த பக்கமாகிய தேவனுடைய வஸ்திரத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி எல்லாவற்றை பார்க்கலாம், எல்லாவற்றை பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தீர்கள். ஆகவே தேவனுடைய வஸ்திரத்தை நாம் தேவனுடைய வஸ்திரமாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும். ஆகவே கர்த்தர் வார்த்தை, இன்றைக்கு தேவ என்னோடு பேசு, என்னோடு என்ன பேசுவாரு, நான் எங்க திருந்தணும், எங்க மாறணும், எங்க மனம் திரும்பணும், எங்க மறுவுமாக, எதை நான் விடணும், எதை நான் செய்யணும், எதை நான் செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு, அப்படிப்பட்ட ஒரு ஆவியோடு நாம் அமர்ந்திருப்பமாக இருந்தால் நிச்சயமாக தேவ ஆவியினவர் நம்மோடு பேசுவார் நான் நம்புறேன். விசுவாமே சொல்லுங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னோட கூட திருப்பு கொள்ளுங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம். அதிலே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 28வது வசனத்தில் இருந்து 33வது வசனம், 28லிருந்து 33 வரை நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்க கேட்போம்.
இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரத்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷரின் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகள் போல புல்லை மெய்வாய், இப்படியே உன்னதமான மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும், 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தையை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிட்டு அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து
சரி. வேதத்திலே நாம் எல்லாரும் இந்த தானியத்தை தீர்க்கதரிசி புத்தகத்தை எல்லாரும் வாசித்திருப்போம் நான் நம்புறேன். சோ இந்த தானிய தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் நேபுகாத்நேச்சார் என்கின்ற சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இவர் ஒரு மிகப்பெரிய ராஜாவாகவும் வேதத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு பிரபலமான ராஜாவாக காணப்படுகிறார். சோ இவருடைய எழுச்சியையும் இவருடைய வீழ்ச்சியையும் பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்கதை கவனிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, கண்டுகொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த சாயங்கால வேளையிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிவார். இந்த வார்த்தை கடந்த நாட்கள் பல நாட்களாக என் மனசில் அப்படியே இருந்துட்டே இருக்குது, வந்துட்டே இருக்குது. தேவனது அறிவார். ஆகவே சபைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, சபைக்கு போதிக்க வேண்டிய சத்தியத்தை போதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே இது நீர் எனக்கு, திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நீர் எனக்கு தந்த பொறுப்பு. ஆகவே இதுல நாங்கள் உறுதியாக சரியாக இருக்க உதவி செய்யுங்கள் சொல்லி நான் மண்டாடுறது உண்டு. ஏனென்றால் சரியான போதனைகள் தான் சரியாக விசுவாசிகளை வளர்த்தெடுக்கும். நல்ல போதனைகள் தான் மனுஷங்களை நல்லவர்களாக மாற்றும். உண்மையான போதனைகள் தான் மனுஷங்களை உண்மையானவர்களாக மாற்றும். பரிசுத்தமான போதனைகள் தான் மனுஷங்களை பரிசுத்தமாக மாற்றும். ஆகவே தேவன் நம்முடைய கைகளிலே எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை கனத்தை நான் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். சரி, இந்த நேபுகாத்நேச்சார் என்கின்ற பட்டனை குறித்து, இந்த மகாராஜாவை குறித்து இந்த மாலை வழியிலே சற்று பேசி, இவன் ஒரு புறவினத்து ராஜாவாக காணப்படுகிறான். நேபுகாத்நேச்சார் ஒரு இஸ்ரவேலர் அல்ல, யூதன் அல்ல, இவன் ஒரு புறவினத்தானாக காணப்படுகிறான். இவனோடு சேர்த்து யூதாவில் இருக்கிற, யூதாவை ஆண்ட இன்னும் ரெண்டு ராஜாக்கள், மொத்தம் மூன்று ராஜாக்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து, அதிலிருந்து இன்றைக்கு வாழ்கிற தேவோடு பிள்ளைகளாகிய நாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்று, கர்த்தருக்கு அதற்கு நாம் ஒப்பு கொடுத்து, நாம் ஜெபித்து, இன்றைக்கு நாம் கடந்து செல்ல தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இன்றைய செய்தியின் தலைப்பு மகாராஜாவும் மன மேட்டிமை என்பதாகும். மகாராஜாவும் மன மேட்டிமை. இந்த தலைப்பு கீழே தேவடைய செய்தி உங்களோடு பார்த்து கொள்ள நான் வருகிறேன். ஆண்டு நாமத்துக்கு பயன்பட்டாகட்டும். சரி, இந்த 28 வசனத்தை நீங்க பார்ப்பீங்களாக இருந்தால், இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. சோ இந்த வசனம், அதுக்கு முதல் இருக்க வசனத்தை நாம வாசித்தான் அதன் தாற்பயம் எல்லாம் புரியும். ஆனால் எல்லா வசனத்தையும் வாசித்த நேரம் அதிகமாக போயிடும். அது உங்களுக்கு அவுசாவுக்காவா இருக்கட்டும், வீட்டை நீங்க போய் அதை வாசித்து யோசிக்கிறதுக்கு இடம் இருக்கலாம். வேதத்தில் விருப்பம் உள்ளவர்கள் வசனத்தை கற்று கத்தருக்குள்ள வளர விரும்புறவர்கள் அதை செய்வார்கள். பற்றவர்களுக்கு நாம் என்னதான் செய்ய முடியும்? ஆகவே இந்த வசனம் சொல்றது, இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மேல் வந்தது. அதாவது மேல் சொல்லப்பட்ட சொப்பனமும் அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தமும் தேவ மனுஷனால் தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்ட விளக்கமும் அவன் மேலே வந்திருக்கிறது. சோ அந்த இதெல்லாம் நேபுகாத்நேச்சார் மேல் வந்தது என்று சொல்லி நன்றா கவனிங்க. 29 வசனம் சொல்றது, 12 சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய மனுஷனாக இருந்த தானியேல் தீர்க்கதரிசி அந்த 4 அதிகாரத்திலே இவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான், ஒரு பெரிய விருட்சத்தை காண்கிறான். அந்த விருட்சம் இலைகள் அதிகமாகவும் கிளைகள் நேர்த்தியாகவும் இருந்தது. அதில் அதிகமான பறவைகள் மிருகங்கள் அந்த இதை குறித்து சொல்றார். சோ அந்த பெரிய விருட்சம் நீர்தான் என்று சொல்லியும், அந்த விருட்சத்தை வெட்டி போடும் என்று காவலாளர் சொல்றதையும், அதன் அடிவேர் மாத்திரம் இல்லை இருக்கட்டும் சொல்லியும் அதை சொல்றதையும், அதற்குரிய அர்த்தத்தையும், அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தையும் இங்கே தானியேல் தீர்க்கதரிசி அவன் நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லுகிறார். சோ சொல்லி போட்டு நன்றாக விளையாடுங்க. தயவு செய்து இந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை தானியேல் சொல்லி கிட்டத்தட்ட 12 மாதங்கள் பாஸ் பண்ணுது. இப்ப தேசத்தில் நடக்க போற காரியத்தையும் தேசத்தை ஆளுகிற அந்த மகாராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி என்கின்ற தன்னுடைய ஊழியக்கார மூலமாக சொப்பனத்தில் வழிபட்டு அதற்குரிய அர்த்தத்தையும் தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் அந்த மகாராஜாவுக்கு அறிவிக்கிறார். ஆனாலும் தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் சொன்ன வார்த்தைகளை கண்டு சொப்பனத்தையும் சொப்பனத்துக்குரிய விளக்கத்தையும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய தானியேல் சொல்லியும் அதற்குரிய அர்த்தத்தை அவனுக்கு விளங்கப்படுத்தியும் ராஜா நேபுகாத்நேச்சார் அதை நம்பவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதன்படி அவன் செய்யவும் இல்லை. ஒன்று நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன், இந்த தானியேல் தீர்க்கதரிசி இந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை சொன்னது மாத்திரமில்லை, இதன் மூலமாக அவன் மேல வரப்போகிற தேவ கோபம் தேவ தண்டனையிலிருந்து இவன் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழியையும் இவன் யார் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லிக் கொடுக்கிறான். அதை அந்த வசனத்தை பார்த்தா இருக்கும் நம்புறேன். நீங்க அந்த 27 வசனத்தை சீக்கிரம் படிங்க, 27 வசனத்தை சீக்கிரம் படிங்க. நான் சொல்றதை தயவு செய்து மனதில் வைங்க, உங்களோட மைண்ட் அங்குமிங்க லூஸ் பண்ண விடாதீங்க. பிசாசு நம்மளோட மைண்டை மேயறது கிடையாது கொடுக்காதீங்க. நாம் இப்பொழுது தேவோட வசனத்தை கேட்கிற நேரமாகவே தயவு செய்து ஆறி அமர்ந்திருந்து கத்தோட வார்த்தைக்கு செவி கொடுங்க என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது படிங்க 27 வசனத்தை.
ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை
நீர் அங்கீகரித்துக் கொண்டு
நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம்.
சரி, சொப்பனத்துக்குரிய விளக்கத்தையும் அந்த சொப்பனத்தினால் இந்த ராஜா மேலே வரவிருந்த தேவ தண்டனை தேவ கோபத்தையும் நீக்கிவிடத்தக்கதான ஒரு ஆலோசனையையும் இங்க தானியேல் தீர்க்கதரிசி முன்வைக்கிறார். ஆனால் அந்த ராஜாவோ தானியேலால் சொல்லப்பட்ட சொப்பனத்தை நம்பினான் அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த சொப்பனத்திலிருந்து இவன் தப்பித்துக் கொள்ள அந்த தேவ தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவ மனுஷனால சொல்லப்பட்ட ஆலோசனையை புத்திபதியை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் நம்பவில்லை, மாறாக அதை தள்ளிவிட்டான். 12 மாதங்கள் கழிந்தது, நேரம் வந்தது, தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி சொன்ன அந்த தேவ தண்டனை இவருடைய வாழ்வில் நிறைவேறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்க ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன், அடுத்த காரியத்தை பொறுத்து இதெல்லாம் கபடிங்க. தேவனுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாக இருந்த தானியேல் ராஜாவுக்கு சொன்ன ஆலோசனையை புத்திமதியை அவன் கேட்டு அதன்படி செய்திருப்பானாக இருந்தால் கீழே குறிப்பிட்ட தேவ தண்டனை 7 ஆண்டுகள் இவன் காட்டிலே கிடந்து மட்ட போல புள்ளத்தின்று தன் சுய புத்தியை இழந்து பைத்தியக்காரனாகி தலைமையிலெல்லாம் கழுகிற செட்டை போல இருக்கத்தக்கதாய், நகங்களெல்லாம் மிருகங்கிட நரங்கள் போல மாறத்தக்கதாய், மனித உணர்வற்று மனித புத்தியை அட்டு சொந்த புத்தியை இழந்து பைத்தியக்காரன் போல கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவன் காட்டிலே கிடந்து மட்ட போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லியும் மிருகங்களோடு மிருகமாக சஞ்சரித்தான் என்று சொல்லியும் இந்த வேதம் நமக்கு சொன்னதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. சோ ஆகவே இப்படியான தேவ தண்டனை கோபம் வாழ்வில் நிறைவேறக்கூடாது என்பதற்காக தேவனுடைய மனுஷன் தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனையையும் சொன்ன புத்திமதியையும் கேட்டு அவன் நடந்திருப்பானாக இருந்தால் அந்த 27 வசனத்தில் தானியேல் சொன்ன வசனத்தை கேட்டு அவன் தேவனுக்கு பயந்து அக்கிரமங்களை விட்டு சிறுமியானவர்களுக்கு இறங்கி நன்மைகளை செய்து பாவங்களை விட்டு நீங்கி இருப்பானாக இருந்தால் அந்த 7 ஆண்டுகள் இப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குள்ள இவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இல்லை, இங்கு நான் சொல்லக்க வேண்டிய குறிப்பு என்னவென்றால் கவனியுங்க கவனியுங்க, அரண்மனையில் இருந்தான் தேவனுடைய மனுஷன், அரண்மனையில் இருந்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவனாக இருந்தான், தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லுகிறவனாக இருந்தார், சொல்ல போனால் தேவனுடைய சார்பிலே ராஜாவோடு பேசுகிறவனாக இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தேவனுக்கும் ராஜாவுக்கும் மத்தியிலே ஒரு மீடியேட்டராக ஒரு மத்தியஸ்தனாக அவன் இருந்திருக்கிறான். சோ அப்படி இருந்து அவன் சொன்ன ஆலோசனையை புத்திமதியை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. 1 மாதம் போச்சுது, 2 மாதம் போச்சுது, 12 மாதங்கள் பாஸ் ஆயிட்டது. தேவன் சொன்ன வார்த்தை தன்னுடைய தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் மூலமா சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்வில் நிறைவேறது நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் இதில் சொல்ல வர திரும்ப திரும்ப சொல்ல வர போயிட்டு குறிப்பிட தெரியுமா, நன்றாக கவனிங்க, தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய மனுஷர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை புத்திமதிகளை கேட்டு நடக்கிறது நல்லது. போற ரெண்டு தடவை நடந்த ஆராதனைகளிலே தேவ ஊழியக்காரன் மூலமாக சொல்லப்படுற புத்திமதிகளை கேட்டு நடவுங்கன்னு சொல்லி நான் ஒன்று கேட்கிறேன். எனக்கு அறிவானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற புத்திமதிகளை கேட்டு நடக்கிறதால நமக்கு என்ன தீமை, என்ன கெட்டு போகுது? அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய புத்திமதிகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக வரும் பொழுது நாம் அதை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அதனால வருகிற விளைவுகள் அதிகமாக இருக்காது. நம்மையும் பாதிக்குது, மற்றவர்களையும் பாதிக்குது. ஆகவே எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனுடைய ஊழியக்காக சொல்லுகிற ஆலோசனை கேட்டு, புத்திமதிகளை கேட்டு நடக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு நல்லது, நல்லது என்று இங்க நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே தேவனுடைய மனுஷனாகிய தானியேல் சொன்ன ஆலோசனையை, புத்திமதியை ரிஜெக்ட் பண்ணா, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நம்பவில்லை, அதன்படி செய்யவில்லை, முடிவு 7 ஆண்டுகள் மிருகம் போல அவன் மாட்டை போல புள்ளமே இந்த காட்டில கிடந்தார் என்று இங்க வாசித்த வேதவசனம் நமக்கு சொல்றது. சரி, இப்ப என்ன கவனிங்க, இந்த நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா, நான் முதல் சொன்னது போல அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு இஷ்டவன் அல்ல, ஒரு புறவினத்தான். ஆனா எனக்கு இன்னொரு காரியம் இங்கே வெளிப்படுதுன்னு சொன்ன ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், அவன் என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்றார். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், எப்படி இப்படி சொல்றார் என்று. உங்களுக்கு தெரியுமா, அவன் புறவினத்தான், அவன் ஒரு இஷ்டவேன நல்ல, ஆனாலும் தன் சொந்த ஜனத்தை தண்டிப்பதற்காக, தன் சொந்த ஜனத்தின் மேல் தன் நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்காக புறவினத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை தேவன் பயன்படுத்தி சொன்னாரு, அவன் என்னுடைய ஊழியக்காரன், என் சொந்த ஜனத்தை அவனுக்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன். ஏனென்றால் தன்னுடைய சொந்த ஜனங்கள், தேவ ஜனங்கள், யூத ஜனங்கள் ஆண்டவுடைய வார்த்தையை விட்டு விலகி, தேவனை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களுக்கு ஆராதனை செய்து தேவனுடைய வசனத்தை புறக்கணித்த போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பிக்கொண்டே இருந்தார், சொல்லிக்கொண்டே இருந்தார், திரும்பவில்லை, திருந்தவும் இல்லை, வழி இல்லை. தேவன் என்ன செய்தார், பொறுத்து தவணை கொடுத்து பார்த்தார், அவர்கள் திருந்தவில்லை, மாறவும் இல்லை. ஆகவே புறவினத்தானாகிய ஒரு நேபுகாத்நேச்சார் என்கின்ற ஒரு ராஜாவின் கையிலே தன் ஜனத்தை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இங்க இன்னும் ஒரு குறிப்பை நான் சொல்ல போறேன், கவனிங்க. 12 மாதம் சென்ற பிற்பாடு இருக்குது இல்லையா, அப்படியா நன்றா கவனிங்க. தேவனுடைய மனுஷனாலே நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையை படி நடக்கிறதுக்கு தேவன் அந்த ராஜாவுக்கு 12 மாத கால அவகாசம் கொடுத்திருக்கார், தவணை கொடுத்திருக்கிறார். இந்த 12 மாதத்தும் இட் இஸ் இனாஃப். அவன் மனம் திரும்பவும் தன் பிள்ளைகளையும் தேவனுக்கு முன்பாக தன் குற்றங்களையும் தவறுகளையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் உணர்ந்து திருந்துறதுக்கு 12 மாதங்கள் போதுமாக, 1 வருஷம் போதுமாக இருந்தது. ஆனால் 12 மாதங்கள் கழிஞ்சும் தேவன் அந்த தவணையை கொடுத்தும், கர்த்தர் அந்த காலத்தை கொடுத்தும் அந்த ராஜா மனம் திரும்பவே இல்லை. ஆகவே வந்தது தேவ தண்டனை. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் தவணை கொடுத்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி மனம் திரும்புங்கள் சொல்லியும் கேட்கவில்லை. ஆகவே கால நிறைவேறின போது அந்நிய இனத்தானாகிய நேபுகாத்நேச்சாரை கொண்டு தன் ஜனத்தை தண்டித்து தேவாலயத்தை இடித்து சுக்கு நூறாக்கி விட்டா பாரு. நான் சொல்ல வர குறிப்பு என்னவென்றால், மனம் திரும்புவதற்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை கொடுக்கிறார் என்பது சத்தியம். இது குறித்து நீங்கள் ரெவலேஷன் வெளிப்படுத்த விசேஷத்திலே யெசபேல் என்கின்ற ஒரு பெண் தீர்க்கதரிசி குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவள் மனம் திரும்பும்படியாய் தவணை கொடுத்தேன், ஆனால் அவள் திரும்பவில்லை. ஆகவே அவளை கட்டல் கிடையாக்குவேன், நியாய தீர்ப்பு வெளிப்படும். ஆகவே நாம் தவறு செய்யலாம், பிழைபடலாம், தேவனுடைய வழிகளை விட்டு விலகலாம், கர்த்தருக்கு உதவுமான குற்றமான காரியங்களை செய்யலாம், ஆனாலும் நாம் மனம் திரும்புவதற்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை தருகிறார், ஒரு தவணையை நமக்கு கொடுக்கிறார். அந்த காலகட்டத்திலே நாம் உணர்ந்து மனம் திரும்பமாக இருந்தால் தேவ தண்டனை, தேவ கோபத்துக்கு தப்பிக்கொள்ளலாம். இல்லையே தேவன் நிர்ணயித்த முடிவு அவர்கள் மேல் வருவது தவிர்க்க முடியாத போயிடும். ஆகவே 12 மாதங்கள் அவகாசம் கொடுத்தார், ஆனால் அவர் திருந்தவில்லை. என்ன கரிமானவர்களே, நன்றாக கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே ஆண்டவர் அப்படி இருக்கிறார். நாமும் சில காரியங்களிலே மனம் திரும்ப ஒருவேளை நமக்கும் ஆண்டவர் கால அவகாசம் கொடுத்திருக்கலாம். நான் யாருக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியாது, நான் தேவ சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரர். ஒருவேளை எங்களை செய்தியை கேட்டு நீங்க விமர்சனம் பண்ணலாம், இன்றைக்கு அது தாராளமாக நடக்கிறது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் நீங்க செய்கிற விமர்சனங்கள் எல்லாம் அது கர்த்தர் கேட்கிற என்பதை நான் அறிவேன். கர்த்தர் அறிவார். ஆகவே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவருடைய ஆத்மாவும் கெட்டு போயிடக்கூடாது. ஒருவரும் தேவ வழியை விட்டு விலகக்கூடாது. வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும் என்று நீதிமொழியை வாசிக்கிறோம். எவர்கள் வழிகளை விட்டு விலகிறார்களோ, எவர்கள் தேவ வழியை, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்க தேவ சமூகத்தில் கொண்டு வைத்து ஜபம் பண்ணி இப்படியான வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வரையில்னு சொன்னா எனக்கு வந்து சொல்லுங்க, எனக்கு வந்து சொல்லுங்க, எனக்கு வந்து சொல்லுங்க. வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும் மட்டும் நீதிமொழியில் நாம வாசிக்கிறோம். ஆகவே எவர்கள் தேவ வழியை விட்டு விலகிறார்களோ அவர்களுக்கு புத்திமதி ஏறாது. அவர்களுக்கு என்னதான் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது தேவன் பார்த்துக் கொள்வார். என்னையும் சரி உங்களையும் சரி, ஒரு நீதி நீதியுள்ள நியாயாதிபதி நம்மேல இருக்கிறாரு. நியாய தீர்ப்பு அவருடைய கருத்தில் இருக்கான ஒன்று. நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டில் ஆரம்பமா, உலகத்திலே அல்ல, வழியிலே அல்ல. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டிலே ஆரம்பமாகிறது. ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு நாம பயப்படுவோம். கர்த்தர் நமக்கு ஒருவேளை நாம தேவ வழிகளை விட்டு நடந்தால், ஒருவேளை தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால், ஒருவேளை தேவனுக்கு விரோதமான ஒரு குறிப்பிட்ட குற்றங்களை செய்து கொண்டிருந்தால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தவணைகள் காலங்களை அசட்டை பண்ணாமல் தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம விட்டு மனம் திரும்பி, ஆண்டவர் விரும்பாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி நாம கர்த்தரோடு ஒப்புரவாகினால், அவரோடு ஐக்கியமாகினால், தேவ கோபத்துக்கு தேவ தண்டனைக்கு நாம தப்பித்துக் கொள்வோம். இல்லையே கர்த்தர் நிர்ணயிக்கிற தண்டனை நம்மளே வருகிறதை எவராலும் தடுக்க முடியாது. எந்த அரசாங்கத்தாலும் நிறுத்த முடியாது. எந்த பராக்கிரமசாலியாலும் அதை தவித்துக் கொள்ள முடியாது. அவருக்கு அருமா ரெண்டு குறிப்பை நான் சொன்னேன். ஒன்று, தானிய தேவ மனுஷன் மூலமாக சொல்லப்பட்ட ஆலோசனையை தள்ளிவிட்டான். இரண்டாவது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட 12 மாத கால அவகாசத்தையும் தவணையையும் அவன் தவறாக யூஸ் பண்ணிட்டான். இந்த ராஜா, இந்த நேபுகாத்நேச்சார் என்கிற இந்த ராஜா மிகப்பெரிய ஒரு பிரபலமான இந்த உலக சரித்திரத்தையே நாம பார்க்கும் பொழுது, அல்லது வேதத்தின் சரித்திரத்தை நாம பார்க்கும் பொழுது, இந்த நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா ஒரு மிக பிரபலமான ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். இந்த தானியேல் தீர்க்கதரிசி 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கும் ஒரு சொப்பனத்தை அவன் காண்றான். அந்த சொப்பனத்தை கண்டான் என்று தெரியும். சொப்பனம் கண்டான், ஆனா என்ன சொப்பனம் கண்டு தெரியாது. ஆகவே சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு அவன் தேசத்தில் இருந்த எந்த மந்திரவாதிகள் யோசிக்கிறாலும் முடியல. எல்லாரையும் கூப்பிட்டான், வாங்கடா நான் ஒரு சொப்பனம் கண்டேன், சொல்லு சொப்பனத்தை. அப்ப அவங்க சொன்னாங்க, ராஜாவே சொப்பனத்தை சொல்லுங்க, அதுக்கு விளக்கத்தை சொல்றேன். அவன் என்ன, நோ நோ, நீங்க இப்படி சொல்லி என்ன ஏமாத்த பாக்காதீங்க, சொப்பனத்தை சொல்லுங்க, அப்ப நீங்க சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியும் என்று நான் நம்புவேன். அப்ப அவங்க யோசிக்கலாம் சொன்னாங்க. அவங்க பிரதானியம் சொன்னாங்க, ராஜா கேட்கிற இந்த காரியம் தேவர்களே அல்லாம வேறொரு சொல்லவே முடியாது. சோ பிற்பாடு தானிய தீர்க்கதரிசி ஆச்சரியம், தானிய தீர்க்கதரிசி அழைக்கப்படுறான். அந்த சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்துக்குரிய சிலைக்குரிய விளக்கத்தையும் அவன் கொடுக்கிறான். இதை நான் இங்க கொஞ்சம் சேர்த்துக்கொண்டது நலமாக இருக்கும். ஏனென்றால் நம்ம வாழ்கிற காலத்தை குறித்து இங்க சொல்லப்படுறது, அவன் இந்த செய்தியில இதை சேர்த்துக்கொண்டது நலமாக இருக்கும் என்று நான் நம்புறேன். என்ன கபடிங்க, இப்ப என்ன சொப்பனத்தை கண்டவனுக்கே என்ன சொப்பனம்னு தெரியல. ஆனா தீர்க்கதரிசி தேவட மனுஷன் அவன் கண்ட சொப்பனத்தை இவன் வந்து விளக்குறானே பாருங்க. நீர் ஒரு சிலையை கண்டீர், ஆ அப்படியா, சொல்லடா, சொல்லு சொல்லு. என்னன்றா, இந்த நல்ல கவனிங்க, தானியர் கண்ட சிலையில 5 சாம்ராஜ்யம் இருக்கு. வீட்டை போய் படிச்சு பாருங்க, 5 சாம்ராஜ்யம். நம்பர் 1 பாபிலோனிய சாம்ராஜ்யம், அதுதான் தலை சிலை. அந்த சிலைக்கு தலை பாபிலோனிய சாம்ராஜ்யம். அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை குறித்து வேதம், அது பொன்னான சாம்ராஜ்யம். ராஜாவே நீ அந்த பொன்னான தலை நீரே, நீ தான், உம்முடைய சாம்ராஜ்யம் தான் பொன்னான சாம்ராஜ்யம், வல்லமை மிக்க சாம்ராஜ்யம், மகிமையான ராஜ்யம் உம்முடையதான் சொல்லி ஸ்தானியர் கண்ட சிலையிலே தலை பாபிலோனிய சாம்ராஜ்யம், பொன் பொன் பொன். அடுத்து வந்த சாம்ராஜ்யம் என்ன, புயங்களும் மார்பும், அது வெள்ளியாக இருந்தது. அது மேதிய பேசிய அரசாங்கத்தை குறைகிறது. தரியு 62 வயதில் அந்த ராஜ்யத்தை கட்டிகள் சில கவனிங்க. 2 சாம்ராஜ்யம் புயமும் மார்பும் வெள்ளியாக இருக்கிறது. 2 சாம்ராஜ்யம். நம்பர் 3 வயிறும் தொடையும் வெண்கலம். இது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறைகிறது. அதுக்கு பிற்பாடு கால்கள் இரும்பு, அது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இப்ப என்ன கவனிங்க, நான் கதை சொல்லல சத்தியத்தை சொல்ற, கேளு கேளுங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த நாலு சாம்ராஜ்யமும் ஆண்டு முடிஞ்சது, பினிஷ். நல்லா கவனிங்க, ரோம சாம்ராஜ்யம் உலகத்தை அதிக காலம் ஆண்ட சாம்ராஜ்யம் வந்து ரோம சாம்ராஜ்யம். இதுல இன்னொரு குறிப்பு என்ன பண்றார், ரோமர்கள் உலகத்தை ஆளும் பொழுதுதான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். யூதர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள் ரோம போச் ஐ மீன் கவர்னருக்கு முன்பாக, ஐ மீன் பிலாத்துக்கு முன்பாக. சோ யூதர்கள் இயேசுவை காட்டி கொடுத்து இயேசுவை பிலாத்துக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி குற்றவாளியாக நிறுத்தி சிலுவையிலே அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். ஆனால் இயேசுவை சிலுவையிலே அறைந்தது யூதர்கள் அல்ல, ரோமர்கள். பட் யூதர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று சிலுவை மன்னத்துக்கு ஒப்பு கொடுத்தது யூதர்கள். ஏன்னா இயேசு ஒரு யூதம் பாருங்க. ஆகவே யூதர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். ஆக ரோமர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள், தூக்கி நிறுத்தினார்கள் சொல்லி பார்க்கிறோம். கவனிங்க, முதலாவது சாம்ராஜ்யம் பொன்னான சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம், அது ஆண்டு முடிஞ்சது. இரண்டாவது சாம்ராஜ்யம் வெள்ளி மார்பும் புயமும், அது மேதிய பெர்சிய அரசாங்கம், அது முடிஞ்சது. அந்த மேதிய பெர்சிய அரசாங்கம் இருக்கும் போதுதான் கோரேஸ் என்கின்ற ராஜா வருகிறான். அந்த கோரேஸ் என்கின்ற ராஜாவின் காலகட்டத்தில் ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் எல்லாருக்கும் ஓபன் இன்விடேஷன் கொடுக்கும் பொழுது யூதர்கள் ஆலயத்தை கட்டுறாங்க, நமக்கு தெரியும். சோ இப்ப என்ன கவனிங்க, அதுக்கு பிற்பாடு என்னங்க, கிரேக்க சாம்ராஜ்யம் அதான் அலெக்சாண்டர், கிரேட் அலெக்சாண்டர். இனி ஜெயிக்கிறதுக்கு ஒரு நாடு இல்லை என்கின்ற நிலைமைக்கு அவன் 33 வயதுக்குள்ள உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க, மகா பராக்கிரமசாலி. 33 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறான், ஆனா உலகத்தை தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான். எந்த யுத்தத்திலும் அவன் தோக்கல, இந்தியா வரைக்கும் அவன் சென்றிருக்கிறான். என்ன கவனிங்க, ஆனால் யூதா தேசத்தை மாத்திரம் அவன் அடிக்கல, ஆலயத்தை அவன் அடிக்கல. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியன் மகா கிரேட் அலெக்சாண்டர் எருசலேமை நோக்கி வரும்பொழுது, இந்த சரித்திர குறிப்பிலாம் படிக்கலாம், எருசலேமை அழிக்கிறதுக்கு கிரேட் அலெக்சாண்டர் தன் படையோடு வரும்பொழுது அன்றைக்கு ஆலயத்தில் இருந்த பிரதான ஆசாரியன் தோல் சுருளை எடுத்துக்கொண்டு ஓரண்டு ஓடி போய் கிரேட் அலெக்சாண்டருக்கு முன்பாக நின்று சொன்னானாம், ஐயா ஆலயத்தை அழிக்காத, ஏனென்றால் நீ வருவாய் என்றும் இந்த தேசத்தை அடிமை கொள்ளுவா என்று சொல்லியும் ஏற்கனவே தேவன் எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் வாசம் பண்ணுகிற ஜீவிக்கிற தேவனுடைய இந்த ஆலயத்தை அழிக்காதே என்று சொல்லி கிரேட் அலெக்சாண்டரத்தில் பிரதான ஆசாரியன் விண்ணப்பம் பண்ணபோது அவன் ஆலயத்தை அழிக்காமல் கடந்து சென்றான் சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கு அருமான உங்களை போகட்டும், அதுக்கு பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம். இப்ப நான் திரும்ப சொல்றேன், நான் சொல்றதை கேளுங்க கேளுங்க. இப்ப நாலு சாம்ராஜ்யம் ஆண்டு முடிந்தது, ரோமசாரம் காலோடு முடிஞ்சது. அடுத்து வர வேண்டியது ஐந்தாவது சாம்ராஜ்யம். இதை குறித்து வேதம் என்ன சொல்ல தெரியும், பாதமும் விரல்களும் பாதி களிமண் பாதி இரும்பு. எப்படி களிமண்ணும் இரும்பும் ஒன்றை ஒன்று சேராமல் ஒட்டாமல் இருக்கிறதோ அதே போல இவர்கள் ஒரே பந்தியில இருப்பார்கள், ஒரே பந்தியிலிருந்து சாப்பிடுவார்கள், ஒன்றோடு ஒன்று கலக்க மாட்டார்கள். நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நாலு சாம்ராஜ்யம் எழும்பி விழுந்தது முடிந்தது. ஆனால் சிலை தேவட வசனம் தவறாது, தேவட வார்த்தை தவறாது. ஆகவே இனிமேல் இந்த உலகத்தை ஆள வேண்டிய ஐந்தாவது சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் எழும்பித்தான் ஆகணும், அப்படி இல்லாட வேதம் பொய்யாவன். சோ தானியல் கண்ட சிலையில நாலு சாம்ராஜ்யம் எழும்பி முடிந்தது, ஐந்தாவது சாம்ராஜ்யம் இந்த உலகத்துல வரணும். கவனிங்க கவனிங்க கவனிங்க, இந்த ஐந்தாவது சாம்ராஜ்யம் உலகத்தை ஆளும் பொழுதுதான் அந்தி கிறிஸ்து அதிலிருந்து வெளிப்படுவார். உலக சரித்திரமும் வேதத்தின் வசனமும் எப்படியாக சேர்ந்து போகுதுன்னு பாருங்க. என்ன பொறுத்தவரை சத்தியம், உலக சரித்திரமே, இதை நான் இலங்கையிலும் அடிச்சு சொல்லியிருக்கேன், உலக சரித்திரமே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை சுத்தி தான் சொல்லிட்டு கொண்டிருக்கு. Everything under his control. He is almighty, omnipresent and omnipotent. நாம் ஆராதிக்கிற தேவன் அனைத்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிற தேவன். ஆகவே தானிய கண்ட சிலை உலகத்தின் முடிவை குறித்து சொல்லுகிறது. ஆகவே நாலு சாம்ராஜ்யம் எழும்பி முடிந்தது, இனி ஐந்தாவது சாம்ராஜ்யம் எழும்பித்தான் ஆக வேண்டும். அந்த ஐந்தாவது சாம்ராஜ்யத்தின் இருக்கும் பொழுதுதான் அந்தி கிறிஸ்து தோன்றுவான். இந்த அந்தி கிறிஸ்து 7 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் பொழுதுதான் ஒரு கல் புரண்டு வருது, அது கைகளால் பெருக்கப்படாத கல். அந்த கல் எங்க வந்து மோது தெரியுமோ, தலையிலே அல்ல, பாதத்தில் மோது. அதை வாசித்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே நாலு சாம்ராஜ்யம் நடந்து முடிஞ்சது இல்லவா, அப்ப இருக்கிற சாம்ராஜ்யத்தை தான் என்ன இல்லாமல் செய்யணும். ஆகவே ஐந்தாவது சாம்ராஜ்யமாகிய பாதங்களும் விரல்களும் கல் வந்து எங்க விழுது, பாதத்துல வந்து விழ அந்த சிலை முழுவதும் விழுந்து உடைந்து நொறுங்கி இருக்கிற இடம் தெரியாம போய். அர்த்தம் என்ன, உலகத்தை ஆண்ட ஐந்து சாம்ராஜ்யமும் எழுந்தது விழுந்தது, ஆனால் கல் கைகளாலே பெருக்கப்பட காணாத கல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க போற ஸ்தாபியம் ராஜ்யம்தான் என்றென்றும் அழியாத ராஜ்யமும் என்றென்றும் அசைக்க முடியாத தேவ ராஜ்யம். கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. உலகத்தை ஏழு காலங்களாக பிரிக்கிறார்கள். அது குறித்து ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது அறியாமை காலம், இரண்டாவது மனசாட்சிய காலம், மற்றது மனித அரசாட்சிய காலம், ஐந்தாவது பார்த்தீங்கன்னா சபையின் காலம். இதுக்கு பிறகு அந்திகிறிஸ்துடைய ஏழு வருஷ அரசாட்சி காலம், ஆறாவது ஏழாவது காலம் கிறிஸ்துடைய ஆயிரம் வருஷ அரசாட்சி. அதுக்கு பிற்பாடு காலங்கள் இல்லை, அதுக்கு பிற்பாடு புதியவான புதிய மூவி. த பைபிள் இஸ் ட்ரூ, வேதம் சத்தியம், இதில் எழுதப்பட்டிருக்க எந்த ஒரு வார்த்தை குறையாது கொண்டாது. கர்த்தருடைய நாமத்தை பயமுண்டாது. ஹல்லேலூயா. ஆகவே கரிமானவர்களே, பிரியமானவர்களே, நாலு சாம்ராஜ்யம் ஒழிந்து முடிந்தது, ஐந்தாவது சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் எழும்பணும். அதற்கு இந்த உலகம் ஆயத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. அந்த சாம்ராஜ்யம் இருக்கும் பொழுதுதான் அந்தி கிறிஸ்து எழும்புவான். அவன் ஏழு ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆளுகை செய்வான். அந்த காலத்திலான் நம்முடைய ஆண்டவர் இயேசு வெளிப்படுவார் என்று இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சத்தியத்தின்படி நான் அறிவிக்கிறேன் அறிவிக்கிறேன் அறிவிக்கிறேன். இது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், சைட்டால நடக்க போறது சொல்றேன் கேளுங்க. இந்த அந்தி கிறிஸ்து வந்து பயங்கர புத்திசாலியா இருப்பார். இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கிற உலக பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகிற புத்திசாலியா இருப்பார். அவன் சமாத்தியமாக பேசி உலக எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவான். ஒன் வேர்ல்ட் ஒன் பாஸ்போர்ட் ஒன் கரன்சி, ஒரே உலகம் ஒரே நாணயம், அது மாத்திரமில்ல ஒரே மிலிட்டரி, ஒரே 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 படை உலகத்தில், ஒரே கவர்மெண்ட். ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்க கேபிட்டல் இருக்க போகுது, அதுக்கும் பெருசில மத்தா இருக்க போகுது. என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப எல்லாம் கவனிக்க ஒரு முக்கியமான ஒரு காதை சொல்றேன், கவனிங்க. இப்ப உலக எல்லாத்தையும் இவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு இஷ்டவேல யூதர்களையும் இவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டுடணும். சோ என்னுடைய அறிவின்படி, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, அல்லது என்னுடைய விசுவாசத்தின்படி நான் என்ன நம்புறேன் என்றால், வரப்போகிற அந்தி கிறிஸ்து ஒரு யூதனை தான் இருக்கணும். ஒருவேளை நீங்க இப்படி கேட்பீங்க, கேட்கலாம், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா, யூதன் அல்லாத ஒருத்தனோடு இஸ்ரவேல் யூதர்கள் உடன்படிக்க பண்ணவே மாட்டார்கள். ஒருவேளை நீங்க அந்த கிறிஸ்துவ காலத்தில் இருந்தா கண்டுபிடிங்க, ரைட், அது இட் இஸ் அப் டு யூ. பட் நான் உங்களுக்கு சத்தியத்தை எப்படி சொல்றேன், யூதன் இல்லாத ஒருத்தனோடு யூதர்கள் உடன்படிக்க பண்ண மாட்டார்கள். ஆகவே எழும்ப போகிற அந்த கிறிஸ்து ஒரு யூதனாக இருப்பான் என்று நான் நம்புறேன். ஆகவேதான் அவர் யூதக்களோடு உடன்படிக்கை பண்ணுவார்கள். பிற்பாடு மூன்றரை வருஷம் ரொம்ப சுமூத்தா போகும். அதுக்கு பிற்பாடு அவன் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ இப்ப என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. இதுல இந்த சிலையில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமே. நாலு நடந்து முடிஞ்ச நாலு சாம்ராஜ்யத்தை, உலக சாம்ராஜ்யத்தை குறித்து சொன்னது, இனி எழும்ப போகிற ஐந்தாவது சாம்ராஜ்யத்தை குறித்தும் இந்த வேதம் சொல்றது. அது மாத்திரமில்ல, அந்த சாம்ராஜ்யம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கல் உருண்டு வந்து அந்த பாத்தல் விடும்படி இயேசுட வருகை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப என்ன கவனிங்க, வேத விரும்பிகளுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, என்ன கவனிங்க. தானியேல் தீர்க்கதரிசிக்கு உலகத்தின் முடிவு அல்லது இயேசு கிறிஸ்துடைய மீள் வருகையை குறித்து பார்க்கிற அளவுக்கு தூர தரிசனம் இருந்திருக்கு. அல்லாஹ் கவனி, இந்த தீர்க்கதரிசிக்கு இயேசு கிறிஸ்துடைய மீள் வருகையை குறித்து பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு இவருடைய தீர்க்கதரிசன பார்வை இருந்திருக்கு. ஆனால் ஒரு காரியம் என்ன தெரியுமோ, சபையை குறித்த காரியம் இவனுக்கு வெளிப்படையில. இன்னொரு காரியம் சொல்லட்டுமா, பல ஏற்பாட்டில் எந்த தீக்க தரிசிக்கும் சபையை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தல. ஐ ஆம் சோ சர்ப்ரைஸ், அதை படிக்கும் பொழுது ஆச்சரியப்படுறேன். அது மறைவாக இருந்தது. அப்போஸ்தலர் பவுல் சொல்வார், காலகாலமாக மறைவாக இருக்கப்பட்ட ரகசியங்கள் சத்தியங்கள் அப்படின்னு சொல்லுவார். இப்ப எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவ ஆவியினால் என்று எழுதுறார். சோ என்ன கவனிங்க, அவங்க எனக்கு அறிவான தேவையில்லை, நேரம் போறபடியும் நான் இந்த பாயிண்ட்க்கு வர நல்ல கவனம். இது உங்களுடைய அறிவுக்காக, உடைய விசுவாச வளர்ச்சிக்காக, உலகத்தில் என்ன நடக்குது நடக்க போகுது என்பதற்காக தேவ பார்த்தின் அடிப்படையில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுங்க. தயவுசெய்து மறந்துடாதேங்க, நாலு சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் எழும்பி இருக்குது, ஆண்டிருக்கு எல்லாம் விழுந்து போயிட்டது. இனி அஞ்சாவது சாம்ராஜ்யம் எழும்பித்தான் ஆகணும். அந்த ஐந்தாவது சாம்ராஜ்யம் எழும்பின பிற்பாடு அந்த கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவான். இந்த ஐந்தாவது சாம்ராஜ்யம் இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உலகத்தில் வெளிப்படுவார் என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கத்தோட நாமது ஸ்தோத்திரம் என்றதுல குற்றமில்லாதபடி சத்தியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப என்ன கவனிங்க, இப்ப நான் இன்றைக்கு சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு தான் வர போறேன். என்ன கவனிங்க, இந்த நேபுகாத்நேச்சார் வந்து ஒரு பிரபலமான ராஜா. தன் சொந்த ஜனத்தையே தேவன் தண்டிக்கிற அளவுக்கு இவனை ஆண்டவர் பயன்படுத்தி தேபுகாத் நேச்சார் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிருக்க. இப்ப இன்னொரு காரியத்தை நான் நீங்க சொல்லட்டுமா? எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. தேவன் தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு புறவினத்தாரை கூட பயன்படுத்த முடியும். தேவன் தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு புறவினத்தாரை கூட பயன்படுத்த முடியும் என்பதற்கு நேபுகாத் நேச்சார் ஒரு சிறந்த அடையாளம் பாருங்க. ஹி இஸ் காட். நாம் அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை பார்த்து கேட்கிறவர் யார் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய புத்தி அந்த அளவுக்கு இல்ல, நாம் அவரால் படைக்கப்பட்டிருக்கு. ஆகவே எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள் அப்படியே நாம ஏற்றுக்கொள்வது, விசுவாசிக்கிறது நல்லது. கத்தோட நாற்பது ஸ்தோத்திரம் போடும் நேரம் போறது. எனக்கு அறிவார்கள், இப்ப நான் காரியத்துக்கு வர கவனிங்க, சீக்கிரம் முடிவு பார்ப்பேன், கவனிங்க. இப்ப இந்த நேபுகாத் நேச்சாரு எல்லா ராஜ்யங்களை சுத்தி இருந்த எல்லா தேசங்களையும் ஜெயித்தான், வெட்டி மேல வெட்டி. இது வந்து இந்த இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் திட்டமிட்டு வச்ச காரியம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவன் என்னதான் யுத்தம் பண்ணி தேசங்களை பிடிச்சு ஜாதிகளை அழித்திருந்தாலும், நேபுகாத் நேச்சாரை கொண்டு எல்லா ஜாதிகளையும் தேசங்களையும் அடக்கிறதும் அழிக்கிறதும் ஏற்கனவே தேவனுடைய திட்டமும் நோக்கமுமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் எல்லா தேசங்களும் ஜாதிகளும் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் தவணை கொடுத்து பிற்பாடு நேரம் வந்த ஒரு மனிதனை கொண்டு, ஒரு ராஜ்யத்தை கொண்டு அவங்க எல்லாவற்றையும் அழிக்கிறதுக்கு தேவன் சித்தம் கொண்டார். ஆகவே நேபுகாத் நேச்சார் யுத்தத்தில் வெற்றி பெற்றது உண்மை, எல்லா தேசங்களையும் அடக்கி ஆண்டது உண்மை. இவையெல்லாம் ஏற்கனவே தேவனால் நிர்ணயிக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட காரியங்களே. சோ கர்த்தர் அதை செய்து முடிச்சார் என்று சொன்னா பாக்கிறோம். இப்ப என்ன கவனிங்க, சரி இப்ப நான் முக்கியமான காட்சி வர போறேன், கவனிங்க. இப்ப பாருங்க, இப்ப இவர் யுத்தங்களில் யுத்தத்தை வென்று ஒரு நாள் இவன் தன்னுடைய வீட்டில் அவன் பாபிலோன் மதுகளை குறித்து சொல்லப்பட்டது. அது வேற காரியம், அது விஸ்திரமான மதுகளாம். அந்த மதுகளை தாண்டி கொண்டு இவருடைய அரண்மனைக்குள்ள வந்து அவரை கைப்பற்றுறது இலகுவான காரியம் இல்லை. ஆனாலும் தரி என்கின்ற ராஜா வந்து நேபுகாத் நேச்சாரை கொல்ல முடியல. நேபுகாத் நேச்சாருடைய மகன் பெல்ஷாத்சார் என்கின்றவர் புசித்து குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இவர் அடுத்தவர் என்ன சும்மா குடிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த எருசலேமின் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள், பொற்பாத்திரங்கள் அதை கொண்டு வா, எல்லாத்தையும் கொண்டு வந்து தானும் குடிச்சது மாத்திரம் இல்ல, வேதம் சொல்றபடியே சொல்றதே தன் பைப்பாட்டிகளும் குடிச்சாங்க. அடப்பாவி, தேவன் பார்த்தாரு, அவரால் பொறுக்க முடியல. ஆகவே இரவு நேரத்தில் விளக்கு வெளிச்சத்திலே சுவத்திலே ஒரு கையுறுப்பு தோன்றி அது எழுத ஆரம்பித்தது. அது என்ன எழுதினது? அதை எழுதினதை ராஜா பார்த்தா, அவர் எழுதின எழுத்து அந்த கையுறுப்பு எழுதின வார்த்தை என்ன? மெனே மெனே தெக்கல் உப்பாசின் என்கின்ற வார்த்தையாக. ராஜா இரவு 1000 பேருக்கு விருந்து செஞ்சு அவங்களுக்கு முன்பாக திராட்சம் குடிச்சானாம். அதுக்கு தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தையும் பரிசுத்த பாத்திரங்கள் பைபிள் வாங்கிறோம் இல்லையா, ஆகவே அதை பயன்படுத்தி பாவத்துக்கு பயன்படுத்தினதை தேவனால் பொறுக்க முடியல. ஆண்டவருடைய கோபம் வழிபட்டது. ஆகவே அனுப்பினார் கையுறுப்பை சுவத்திலே, அந்த வெளிச்சத்து வெளிச்சம் அவன் பார்க்கத்தக்கதாக அந்த சுவத்தில் அந்த கையுறுப்பு எழுதினது. மெனு மெனு தெக்கேல் உப்பாசு எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டுடா, பயந்துடா, நிறுத்த ஓவண்டு கூக்குறல் விட்டான், பயந்தான். நடுக்க வேத சொல்றது அவருடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டுதான். ராஜா கலங்கி போனான். இதைத்தோடு நான் முடிக்கிறேன், இதை நிறுத்துறேன். ஏன்னா நான் சொல்ல வந்த பாயிண்ட்க்கு போறேன். இப்ப என்ன கவனிங்க, இப்படியெல்லாம் காரியம் இருக்க இந்த நேபுகாத் நேச்சார் ராஜாவை தேவன் இப்படியாக உயர்த்தி வச்சார். ஒரு நாள் இவர் என்ன செஞ்சிருக்கிறான், தன்னுடைய என்ன அந்த அரண்மனை உப்பரிகை மேல இந்தியாவில தான் பார்த்த மொட்டை மாடின்னு சொல்றாங்க இல்லவா, எங்க நாட்டுல அதெல்லாம் பார்த்த இல்ல. வீட்டுக்கு மேல எல்லாம் மேலுக்கு ஓப்பனா இருக்கு, அதை பார்த்து மொட்டை மாடி நானும் போய் ஏறிண்டு பார்த்தேன். என்ன கவனிங்க, அது மாதிரி அவட்ட அரண்மனைக்கு மேல ஒரு உப்பரிக இருந்திருக்குது, ஏறி நின்று ஏறி உலாவி. இந்த உலாவரை இங்கதான் மிஸ்டர் டேவிட்டும் பிள்ளை விட்டாரு. என்ன கவனிங்க, இப்ப அவர் உலாவி கொண்டு என்ன கையை கட்டி பார்த்து அவ பார்த்து உலாவி கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து என்ன சொல்லியிருக்க பாருங்க, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கென்று அரண்மனையாக கட்டின மகா பாபல. என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்காக, அப்படி கூட வசனம், என் வல்லமையினால் என்னுடைய மகிமை பிரதாபத்துக்காக நான் கட்டின பாபல. சரி, இந்த வார்த்தை அவனுக்கு இருக்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவட்ட விளங்க. காரணம் என்ன, அடிப்படை காரணம் என்ன சொல்றது, தயவு செய்து சொல்ல முடிய வந்த முக்கியமான சத்தியத்தை நான் கூட சொல்லட்டும். ராஜா தான், ஆளுமை இருந்தது, அதிகாரம் இருந்தது, பராக்கிரமம் இருந்தது, படை எல்லாம் இருந்தது. ஆனால் அத்தோடு சேர்த்து இவனுக்குள்ள மிகவும் மனம் மீட்டி மயம் இருந்தது. அதை கூட சொல்ற கேளுங்க, எனக்கு சேர்த்து சொல்றேன், காட்னா சேவர்த்தி மனமேட்டிமை என்கின்றது தேவனுக்கு விரோதமான ஒரு பொல்லாத பாவம். நான் கட்டின பாபிலோ, என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின பாபிலோ, நான் என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கு மனமேட்டிமை. கத்தரதை பார்த்தார், தியாயத்திற்கு ஓடிப்பட்டது. அன்றைக்கே அவன் மனுஷனுக்கு தள்ளப்பட்டு காட்டில பொல்லமே தான் இருக்க. என்ன கவனிங்க, மனமேட்டிமை என்கின்றது ஒரு பொல்லாத பாவம். இது அவ்வப்போது இருந்து வெளியில செயல்படும், எல்லா நேரமும் அதை கண்டுகொள்ள முடியாது. ஆனா அவ்வப்போது இந்த மனமட்டிமை வெளியிலே பார்த்தை நாம பார்க்க முடியும். அன்றாய் கவனிங்க, அன்றாய் கவனிங்க. தேவன் அவனுக்கு ஆளுகை கொடுத்தாரு, அரசாட்சியை கொடுத்தாரு. ஆனால் அவருக்குள்ள ஏற்பட்ட மனமட்டிமையினால் அவர் 7 ஆண்டுகள் மாட்டப்போற புள்ள மீந்து காட்டில கிடைக்க வேண்டிய பார்த்தது. இப்ப ஒரு வசனம் வாசிப்போம், நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. 16வது அதிகாரம் 5வது வசனம்,
மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன்.
பாருங்க, இங்க பாருங்க, மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பு. அது நேபுகாத் நேச்சராக இருக்கலாம், நானாக இருக்கலாம், நீயாக இருக்கலாம், எவராக இருந்தாலும் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவறுப்பானவன். இந்த வார்த்தையை நான் உங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதிக்க விரும்புகிறேன். எனக்கு சேர்த்து தேவனுக்கு முன்பாக நான் சொல்றேன், தயவு செய்து கேளு. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவனுக்குள்ள ஏற்பட்ட மனமேட்டிமை என்று சத்தியத்தின்படி நான் சொல்றேன். இந்த மனமட்டிமை குறித்து வேதம் சொல்றது, மனமட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவராட்சியத்தை சுதந்திரத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருக்கு அருவறுப்பாக மாறிடக்கூடாது. இந்த மனமட்டுமைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இடம் கொடுக்க கூடாது. நேபுகாத் நேச்சாட வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். வசனம் சொல்றது, மனமட்டுமை உள்ள எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பான். அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அதே 16வது அதிகாரத்தில் 18வது வசனம் சீக்கிரம் பாருங்க. 18 16 18,
அழிவுக்கு முன்னானது அகந்தை,
அழிவுக்கு முன்னானது அகந்தை,
விழுதலுக்கு முன்னானது மனமேட்டி,
விழுதலுக்கு முன்பானது மனமேட்டி. கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி ப்ளீஸ். நன்றாக கவனிங்க, இந்த மனமேட்டி என்றது நாம கட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனமட்டிமை நமக்குள்ள வாரத்துக்கு நமக்கு ஒரு போதனையும் அவசியம் இல்லை. அது நமக்குள்ள இயற்கையாகவே இருக்குது, எவரும் நாம மறுக்க முடியாது. சொல்றேன் கேளுங்க, சிலருக்கு அதிகாரத்தின் நிமித்தம் மனமேட்டிமை. இந்த நேபுகாத் நேச்சாருக்கு அதிகாரம் இருந்தது, அதன் அடிப்படையிலே அவனுக்குள்ள மனமேட்டிமை. நான் கட்டின பாபிலா, என் மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின பாபிலா, மனமேட்டிமை. அதிகாரத்தின் நிமித்தம் அவனுக்குள்ள ஏற்பட்டு மனமேட்டிமை. சிலருக்குள்ள அறிவின் அடிப்படையில மனமேட்டிமை. மற்றவர்களை பார்க்க நாம அறிவு படைத்தவர்களாக இருந்தால், புத்திசாலிகளாக இருந்தால், அதன் அடிப்படையிலே நமக்குள்ள ஒரு மனமேட்டிமை. இனி சிலரை பார்த்தா சில காரியங்களில் ரொம்ப திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். சில சில காரியத்தை கொடுத்தா கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். நல்லது, ஸ்தோத்திரம். ஆனால் அதன் அடிப்படையிலே ஒரு மனமேட்டிமை.
இது ஒரு பக்கம் பையங்க. மறுபக்கம் நான் வாரேன், ஆவிக்குரிய மனமட்டுமே இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பிரைட்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பார்க்க நாம் பரிசுத்தவா, நாம சொல்ல மாட்டான், எனக்கு சேர்த்துதான் போதிக்கிறேன், கத்தர் அறிவார். பட் என் மனசுல வார்த்தைகள் நான் கூட சொல்றேன், கடவுள் அறிவார். ஓகே, ஒருவேளை நீ மற்றொன்று பார்க்க நீ சுத்தமாக வாழலாம் அல்லது பரிசுத்தமாக வாழலாம். ஆண்டவருக்கு சோதனம் என்ன, இந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்தமாக வாழ வச்சிருக்கிறார் என்று நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் சாயலை மாத்தி இருக்கிறார், உன் பாவ சுபாவங்களை மாத்தி இருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், உன்னை புதுப்பித்திருக்கிறார், உன்னை புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார், மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆகவே நான் பரிசுத்தமாக வாழுகிறேன் என்று நமக்குள்ள ஒரு மனமட்டிமை, ஆவிக்குரிய மனமட்டிமை வருமாக இருந்தால் அதுவும் கத்தருக்குருதமான ஒரு குற்றம். அப்படி நான் சொல்லிட்டு போகலாம் இல்லையா? மற்றவங்க பார்க்க நான் நல்லா என்ன போல யாரு ஜபிக்கிறேன் இருக்கிறாங்க, நம்ம வழியில சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டோம். உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்லுடைய காலை நான் சிந்தித்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கத்தருக்கு முன்னா சொல்றேன். எனக்கு சேர்த்துதான் கடவுள், எல்லா காரியத்துக்கும் எல்லா சம்பவத்துக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் அடிப்படையாக நம்முடைய இதயத்தின் நினைவுகள் நோக்கங்கள் மிக முக்கியமாக. ஏன் இப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீ இருதயத்தை சோதித்து பார்த்து, நன்றா கவலை கொடுங்க, இருதயத்தை சோதித்து பார்த்து உத்தம குணத்துல பிரியமாக இருக்கிறேன். ஆகவே ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணலாம், ஒருவேளை நான் பாட்டு பாடலாம், அல்லது நான் மியூசிக் வாசிக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யலாம், ஆனால் எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, நான் எந்த மனநிலைமையில இருந்து அதை செய்கிறேன், எப்படியான எண்ணங்களோடு நான் அதை பிரசன்ட் பண்றேன், அதையா அதைத்தான் முதலாவது தேவன் பார்ப்பாரு. தேவன் பார்ப்பார் பரத்திலிருந்து. ஒருவேளை நம்ம நான் பிரசங்கம் பண்ணலாம், அல்லது மியூசிக் வாசிக்கலாம், பாட்டு பாடலாம், ஏதாவது, ஆனா ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமோ, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒளிய ஆகவே நம்மிடத்தில் ஏதாவது ஒரு திறமை இருக்குது, நன்மை இருக்குது, கிருபருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரே நீர் எனக்கு தந்தது, எனக்கு நீ சில திறமையில தந்திருக்கிற அதை நான் உமக்கு பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவன் மற்றவங்க பார்க்க நான் ஜெபிக்கிறவன் தான் கத்தாவை, நீர் அந்த ஜெபிக்கிற பாக்கியத்தை, அந்த விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தந்திருக்குங்க ஸ்தோத்திரம். மற்றவங்க பார்க்க நாம் ஆராதிக்க ஆண்டவரை எனக்கு ஆராதிக்கிற ஆவி தந்திருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்யற ஆண்டவரை நன்மை செய்யற ஆண்டவதற்கா ஸ்தோத்திரம். நாம பெற்று அனுபவிக்கிறது எது, தேவன் தராதது எது, தேவன் தராம நாம பெற்று அனுபவிக்கிறது எது, அப்படி பிசாசா நமக்கு தந்திருக்கா. ஆகவே நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவத்திலிருந்து இறங்கி வருது. தத்தடத்திலிருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறதா, நன்றியுள்ள இருதயத்தோடு மட்டுமல்ல, மேட்டிமையான எண்ணம் இல்லாம தாழ்மையான உள்ளத்தோடு நாம வாழ்த்தோடு நல்ல ஹம்பிள் அண்ட் சிம்பிள் கத்துறதுல பெரியப்படுவார். இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், முடிப்போம்னு யோசிச்சு கவனிங்க, என்ன கவனிங்க, ஒன்று ரெண்டு ரெண்டு பக்கம் இதில் இருக்குது. இத மேட்டிமையில நம்ம தேவனுக்கு மனத்தாழ்மை இருக்கு. இதுக்கு என்னண்டா, சிலர் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவார். நல்லா விளைக்கொள்ளுங்க, நல்லா விளைக்கொள்ளுங்க, தேவனுக்கு முன்பாக கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம். ஆனா மனுஷர்களுக்கு முன்பாக நீ யார் என்ன பற்றி கதைக்கிறதுக்கு, என்ன பற்றி இப்படி சொல்றதுக்கு நீ யாரு, கைய காட்டாலும் யோசிச்சிடக்கூடாது இல்லையா, என்ன பற்றி நீ சொல்றதுக்கு நீ யாரு, என் குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா, நான் எப்படி பரிசுத்தமா வாழ்றேன் உனக்கு தெரியுமோ, செய்ததையெல்லாம் அவிட்டு விட்டு நான் சொல்றேன் கேளுங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிற தேவட பிள்ளைகள் தேவட பிள்ளைகளுக்கு முன்பாகவும் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டேன், நடந்த சம்பவம் முந்தி ஒருக்கா சொல்லிருக்கேன் நம்புறேன், வராத அப்ப இல்லாத புதுமுக இருக்காதுங்க சொல்றேன். ஒரு சேர்ச்சில் உண்மை சம்பவம், ஒரு சேர்ச்சில் ஒரு உபவாச கூட்டம் நடந்தது. நம்ம சேர்ச்சிலையும் உபவாச கூட்டம் நடக்கிறது என்பதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். தோத்திரம் சரி போட்டு உபவாச கூட்டத்தில் சபை ஜனங்கள்லாம் ஜெபம் பண்றாங்க. அப்ப தாழ்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும் அப்படி சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் ஜெபம் பண்றேன். அப்ப அங்க சபையில் இருந்த ஒரு அம்மா ஜெபம் பண்றா. என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே நான் குப்பை, ஆண்டவரே நான் செருப்பு, ஆண்டவரே நான் மண், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை அப்படி என்றெல்லாம் மிக உருக்கமாக இந்த அம்மா ஜெபிச்சது. அங்க இருந்த ஒரு வாலிப கருத்த கேட்டு இருந்திருக்கேன். செருப்பு நான் குப்பை நான் மண் அப்படின்னா சொல்லி ஜெபிச்சது அங்க இருந்த மாதிரியா கேட்டு இருந்திருக்கேன். சரி, இந்த ஒத்தர பிரேயர் முடிஞ்ச உடனே போய் வாசலுக்கு நின்றுருக்கேன், வாசல்ல நின்றுருக்கேன். இந்த அம்மா வச்சுக்கணும் வாசலுக்கு நீக்க, சரியா இந்த அம்மா வர அந்த அம்மாவை பார்த்து ஏய் செருப்பு அப்படின்னு கூப்பிடாம அட்டா வந்தது அந்த அம்மாவுக்கு கோபம். டேய் என்ன பார்த்து என்னடா சொன்ன, செருப்பு கலந்து சாத்தியம் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரு கருவாறு தேவடைய பிள்ளைகளே, இப்படிதான் சில வேளையிலே நம்முடைய உள்ளத்துல நம்ம மற்றவர்களோட என்ன எண்ணத்தோடு பழகிறோம். மனமேட்டிமை உள்ளவர்கள் மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள். மனமேட்டிமை உள்ளவர்கள் மற்றவர்களை அலட்சியம் பண்ணுவார்கள். மனமேட்டிமை உள்ளவர்கள் மற்றவர்களை அசட்டை பண்ணுவார்கள். மனமேட்டிமை உள்ளவர்கள் மற்றவர்களை அற்பமாக எண்ணுவார்கள். இதெல்லாம் மனமேட்டிமையின் பிள்ளைகள் அல்லது கிளைகள். பயங்கரமான ஒரு பாவம் மனமேட்டிமை. ஆகவே எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, நேபுகாத் நேச்சார் விழுந்ததும் ஏழு வருஷங்கள் அவன் காட்டில மாட்ட போல கிடந்து புள்ள மேய்ச்சதுக்கும் அடிப்படை காரணம் மனமேட்டிமை. வாசித்த வசனம் சொல்றது, மனமேட்டிமை உள்ள எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். நான் 5 வருஷம் ரசிக்கப்பட்டிருக்கலாம், 10 வருஷம் ரசிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒருபோல நான் பிரசவம் பண்றவனாக இருக்கலாம், அல்லது ஊழியம் செய்வனாக இருக்கலாம். சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. நமக்குள்ள மனம் வெட்டி இருந்தா நம்ம கத்திருக்க அறுவடை பண்ண திருந்திக் கொள்வோம், திருந்திக் கொள்வோம். நாம் ஒருவரும் சொல்ல முடியாது எனக்குள்ள மனம் வெட்டிமையே இல்லை பாச அப்படின்னு தயவு செய்ய சொல்லிடுறேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை மேய்க்கலாக்கும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்படியெல்லாம் 19 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். நானும் இப்படி சொல்லி சொல்லிதான் ஜெபிக்கிறான். ஏன்னா நம்ம ஸ்டில் நம்ம இப்பையும் ரத்தத்தில் மாமிசத்திலே இருக்கிறோம். தேவ ஆவியானவர் தருகிற பலத்தில் நம்முடைய மாமிச கிரியைகளை அடக்கு. ஆவினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், வாழுவீர்கள். மாமிசத்தின்படி வாழ்வதற்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல அப்படிலாம் ரோமர் 8 வாசிக்கிறோம். கேட்க காதுள்ளவன் கேட்கக்கடா. இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்க, மற்றவர்களை அற்பமாக எண்ணாதீங்க. சரி, நம்மளும் பார்க்க மற்றவர்கள் என்ன படிக்காதவர்களாக இருக்கலாம் அல்ல திறமற்றவர்களாக இருக்கலாம், அது அதில்ல. ஆனா அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்காரு. பரலோகத்தில் எந்த வித்தியாசமும் இருக்காது. There's no any difference in heaven. Oh, there's no any discrimination in heaven. பரலோகத்தில் எந்த ஏற்ற தாழ்வும் இல்லை. ஆகவே பரலோகத்தில் போய் இருக்க போற தேவனுடைய பிள்ளைகள், இந்த பூமியில நாம தடிச்சு வேலை நடக்குது. தேவனுடைய வசனத்தை அனுப்புகிறார், நாம மாறணும், மறந்துடும். தயவு செய்து மனம் வெட்டி பைக்கு விடை கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்வோம். 10:11 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன தெரியுமோ? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். இடத்துல வந்து கமல்லேன், நான் சாந்தமும். பரலோக ராஜா தேவாதி தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். இடத்துல வந்து கற்றுக்கொள். So we have to follow Christ. மனமேட்டிமை பிசாசியுடைய பயங்கரமான ஒரு ஆயுதம். மற்றவர்களை எடுத்தெறிஞ்சு கதைக்கும், தட்டி கழிச்சு. இவர் யார் என்னோட கதைக்கு, நீ யார் என்ன குறிச்சு சொல்ல. தயவு செய்து திருந்திக் கொள்வோம், தயவு செய்து மனம் தரும். கத்தர் நம்மிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கட்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளப்பா, ஆண்டவோட வசனத்தை முன்னிட்டு தேவ ஆவியோட உதவியோடு நான் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து மனம் மட்டுமே இடம் கொடுக்காது, கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுங்க. தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தாழ்மை அறிக்க கற்றுக்கொள்ளுங்க, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக பாவங்களையும் என்ன அநியாயங்களும் அக்கிரமங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கிறது பொருள் அல்ல. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தேவட பிள்ளைகளே, மனம் வெட்டும் என்கிறது ஒரு பயங்கரம். இதை முடிக்க போயின ரெண்டு பேர், இனி ரெண்டு முக்கியமான இஸ்ரவேல் ராஜாவை குறித்து சொல்லி சீக்கிரமா முடிச்சிடுறேன். என்னோட கூட சீக்கிரம் வாங்க. ரெண்டு நாளாகவும் கொஞ்சம் கதியா வாங்க பார்ப்போம். பிறட்டுக்கு உங்களோட பைபிள் தேவை. ரெண்டு நாளாகவும் முக்கியமா ஒரு ராஜா 26 அதிகாரம், ரெண்டு நாளாகவும் 26 அதிகாரம் 16 வசனமா.
அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் வேட்டுமையாகி, அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப வீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான்.
திரும்ப படிங்க பிளீஸ்.
அவன் பலப்பட்ட போது,
எப்ப பலப்பட்ட போது பாருங்க, பலவீனமாக இருக்கும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொண்டா. அதே உசியா ராஜா பலப்பட்ட போதோ
தனக்கு கேடுண்டாக
கேடுண்டாக மட்டும்
அவனுடைய மனம் மேட்டுமையாகி,
மனம் மேட்டுமை ஆயிட்டது. நல்லா கவனிங்க, அப்படி வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் தயவு செய்து ஐயா அம்மா நான் சொல்றதை கேளுங்க, அம்மா கேளுங்க. இன்னைக்கு அநேகருடைய மனம் மேட்டுமை இன்னொரு காரணம், அநேகருடைய மனம் மேட்டுமையாக்குறதுக்கு இன்னமொரு காரணம் என்ன தெரியுமோ, தாங்கள் இருந்து வந்த நிலைமையை மறந்து வர. நான் உங்களை ரிமைண்ட் பண்ண விரும்புறேன், எனக்கு சேர்த்துதான் பிரசவம் பண்றேன். கடவுள் அறிவார், கடவுள் அறிவார். இந்த உசியா ராஜா 16 வயதுல ராஜாவான, 52 ஆண்டுகள் ராஜாவாக இருந்திருக்கிறார். ஆனா அவருடைய முடிவு நல்லது இல்லை. ஆரம்பம் இஸ் சோ பியூட்டிஃபுல், பிகினிங் இஸ் சோ பியூட்டிஃபுல், ஆனா முடிவு நல்லது, பின்பற்றக்கூடியதல்ல. அதான் கவுனி, இப்ப பலப்பட்டுட்டான் எதிரிகளுக்கு, மற்ற தேசங்களுக்கு விரோதமாக பலப்பட்டுட்டான். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் மனம் வெட்டுமே ஆகி என்ன செஞ்சிருக்கான் பாருங்க, என்ன செஞ்சிருக்கான் பாருங்க. ஆசாரிகள் ஆரோன் குமாரர் மாத்திரம் செய்ய வேண்டிய, ஆலயத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஊழியம் பணி, கர்த்தருக்கு தூபவர்க்க காட்டுறது. இவர் என்ன தெரியுமோ, மனம் மட்டுமே பாருங்க, எப்படி இப்படி எல்லாம் பார்க்க நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ராஜாவா இருந்து இருந்துட்டு போவேன், உனக்கு ஆண்டவர் ஆளுகை தந்திர ஆண்டு போவேன், ஜனங்கள் உன தந்திருக்காரு ஆண்டுட்டு போவே, அதை விட்டுட்டு உனக்கு அடுக்காத காரியத்தில் ஏன் தலையிட்டாய், உன்னை வைக்காத இடத்துல ஏன் நீ பிரவேசித்தாய், உனக்கு சொல்லாததை ஏன் நீ செய்தாய், இதற்கு காரணம் என்ன, இப்படிப்பட்ட காரியங்கள் காரணங்களுக்கு அடிப்படை என்ன, மனம் வேட்டிமை மனம் வேண்டிப்பேன் சத்தியத்துபடி உங்களை சொல்றேன். நம்மனா நம்புங்க மாட்டார். ஐ ஸ்பீக் தி ட்ரூத். தேவன் அறிவார் பாருங்க, தனக்கு கேடுண்டாகும் மட்டும் மனம் வேட்டிமாக இருக்கு. ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து ஆசாரியர்கள் மாத்திரம் செய்கிற தூப வர்க்கத்தை கையில பிடிச்சிருக்கிறேன், கையில பிடிச்சு தூபம் காட்டுறதுக்கு ஆயத்தம். உடனே 80 பேர் ஆசாரியர் உள்ள வந்துட்டாங்க, வந்து ராஜாவோட எதிர்த்து, ராஜாவே இது உம்முடைய பணி அல்ல, இது உம்முடைய வேலை அல்ல, இது உம்முடைய இடம் அல்ல, கெட் அவுட், கெட் அவுட், வெளியாரு, கெட் அவுன், கீழே இறங்கி வெளியாரு. நோ, ஐ டோன்ட் கெட் அவுட், இறங்க மாட்டேன், வெளியே போக மாட்டேன். சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. மன மேட்டிமை உள்ளவர் கை லேசில இறங்க மாட்டார். ஹலோ, அது உண்ட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உண்ட வைஃபா இருக்கட்டும், உண்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆனா என்ன போல ஊழியர்களா இருக்கட்டும், டேக் எவ்ரிபாடி. சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. மன மேட்டிமை உள்ளவர்கள் இலகு விலை இறங்க மாட்டார். பேடிச்சா பிடிதான், அது சரியப்படி அது வர. நோ நோ நோ, நான் சொன்னது சொன்னதுதான், நான் செய்தது செய்ததுதான், பிள்ளை என்றாலும் நோ நோ நோ, ஆவி நோட் கேட்டாவா, இறங்குகீழே ராஜாவே, நோ, வெளியே போம், நோ, தூபம் காட்டாத, இல்ல, எதிர்த்து நிக்கிறான் பாருங்க, எதிர்த்து நிக்கிறான். சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. மன மேட்டிமை உள்ளவர்கள் எப்பொழுது ரெசிஸ்டன்ட், அதாவது எதிர்த்து நிற்பார். எனக்கு என்ன ஞாபகம் வருது, புதிய என்னையும் எம்மினையும் மோசைக்கு எதிர்த்துன்றது போல இவர்களும் எதிர்த்து நிற்கிறார்கள். அவைகளே மதிகேடு வடிகட்டது வழிபட்டது போல இவர்களே மதிகேடு வழிபடுபட்டு திமுகிறது. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி பிகாஸ் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். கவனி, மனமட்டியும் உள்ளவர்கள் இறங்க மாட்டார்கள், மனமட்டியும் உள்ளவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். நான் உங்களுக்கு முந்தைய ஒரு சொல்லியிருக்கேன், விட்டுக் கொடுக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள், கெட்டு போறவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். விட்டுக் கொடுக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள், கெட்டு போறவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். மனமட்டி உள்ளவன் இலைகளும் விட்டுக் கொடுக்க மாட்டார், இறங்க மாட்டார். அவரோட கதைச்சு காரியங்களை சரிப்படுத்துறது என்பது கடினமாக இருக்கும். நானும் சரி, எல்லாருக்கும் சத்திய சொல்ற அனைத்து அதிகமான பாவங்களுக்கு வேர் மனமட்டி. இதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றினால் ஒழிய உரத்தையா நீங்க இதை அகற்ற முடியாது. அதே சொல்லி விடுறேன், உரத்தையா நீங்க இதை எடுக்க முடியாது. அவ்வப்போது இது தூக்கும் தலைய, அவ்வப்போது இதை அடிச்சு கீழே தள்ளினால் ஒழிய. இந்த வீட்டுல நீங்க இந்த பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க வைக்க கூவர் பிடிக்கிறதா விளங்கும் உங்களுக்கு. கூவர் பிடிக்கிறீங்க பாருங்க, முடிச்சா சரி ஒருக்கா கூவர் பிடிச்சிட்டு அப்படியே விட்டு விடுறீங்க இல்லையே, அது படிய 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 பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. அது போலதான் இந்த பாவம், அவ்வப்போது எடிப்பா அத இருகில இரு, மாமிசத்தை அடக்கு, மாமிச கிரியைகளை அடக்கு. ஆவியின் பலத்தினால, தேவனுடைய வசனத்தினால், ஆவியாத பலத்தின ஆவியின் மாமிச கிரியைகளை அடக்கு அடக்கு அடக்கு. அப்படித்தான் நான் சொல்லுவேன், உள்ள தோத்து போனவன் வழியில தோத்து போனான். ஒருவேளை வழியில நாம பரிசுத்தவர்கள் போல காட்டிக்கொள்ளலாம், இதை தப்பா அடிச்சு கொள்ளாதீங்க. இவரை குறிப்பிட சொல்ல, சத்தியத்தை விளங்கப்படுத்திட்டு சொல்றேன். ஒருவேளை நம்ம வழியில பரிசுத்தவங்கள் போல காணப்படலாம், காட்டிக்கொள்ளலாம். பட் நம்முடைய உள்ளான வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக, எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக இருக்கின்றது தேவன் அறிவார், நம்முடைய மனசாட்சி பாரு. மரம் வெட்டி மையினால் இந்த ராஜாவை குறிச்சு சொல்ல விரும்பல. அந்த முடிவு என்ன தெரியுமோ, இவன் எதிர்த்து நிற்கும் பொழுது தேவ கோபம் வழிபட்டது, நெத்தியில குஷ்டரோ. கடைசியா முடிவு என்ன தெரியுமோ, தனி அறையில தள்ளிவிட. ராஜா அரை இருந்து இருந்துட்டு ராஜா சிங்காசனத்தில் இருந்தறியல, உன்னோட மன மட்டிமையினால இப்ப குஷ்டரோகியாகி இப்ப தனி வீட்டில சாகும் வரைக்கும் தனி வீட்டில இருந்து விரும்புவார் இல்லாம செத்து போன. ஏன் இந்த நிலைமை? உயரமான ஸ்தானத்தில் இருந்தே உன்னதமான நிலைமையில கத்தனுட வைத்தாரு, நீ இன்றைக்கு கீழே இப்படி விரங்கி போய் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? உசியாவே உனக்குள்ள ஏற்பட்ட மனம்பட்டி பாருங்க. ஏசாயா 6 முதலமைச்சர் பாத்தீங்கன்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்துல தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீத்திருக்க கண்டேன். நல்லா கவனிங்க, உசியா என்றாலே மனம் வெட்டும் என்று அர்த்தமா. அவ உசியாராஜா மரணம் அடைந்த போதான் தேவனை சிங்காசனத்துக்கு கண்ட. ஆகவே நமக்குள்ள இருக்கிற உசியாக்கள், நமக்குள்ள இருக்கிற மன மேட்டிமைகள் மடியும் வரைக்கும் தேவனை நாம தரிசிக்க முடியாது. Whether you accept or reject, it is up to you. I know what I preach. எனக்கு சேர்ந்ததான் மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கத்தருக்கு அருவறுப்பான. விழுதலுக்கு முன்பானது மன மேட்டிமை. விதைக்கிறான் சத்துரு நமக்குள்ளே, உன்னை போல பரிசுத்தவான் யாரு, உன்னை போல நீதிமான் யாரு, உன்னை போல உண்மை உள்ளவன் யாரு, உன்னை போல ஜபிக்கிறவன் யாரு, உன்னை போல ஊழியம் செய்யறவன் யாரு, உன்னை போல கொடுக்கிறவன் யாரு, உன்னை போல திறமை உள்ளவன் யாரு, உன்னை போல வரம் பெற்றவன் யாரு, உன்னை போல வல்லமை உள்ளவன் யாரு. விதைக்கிறான் சத்துரு எழும்புகிறது மனமட்டிமை எழும்புகிறது. அடக்கு, ஆவியானவருடைய பலத்துல அடக்கு ஒடுக்கு. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ற நான் தானே ஆகாதவனை போகாதபடியின் சரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மாமிசத்தை அடக்க உனக்கு தெரியும். You have to control your flesh. Otherwise, you will fail. மூன்றாவது ஒரு ராஜாவை ஒன்றிரண்டு வார்த்தைகள் பார்த்து சொல்லி நான் முடிக்கிறேன். அதே 2 நாளாகமத்தில் 32 பாருங்க, சீக்கிரம் முடிஞ்ச ஒரு ஒன்றரை காரியங்களும் மாத்திரை சொல்லி முடிக்கிறேன். 32 25 வசனத்தை மாத்திரம் படிங்க. 32 25 வசனம்,
எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமே ஆனான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது.
அடுத்த வசனத்தை படிங்க.
எசேக்கியாவின் மனமட்டுமையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை
பாருங்க. இப்ப எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக அவன் நடவாமல் அநேக காரியங்களை கர்த்தர் அவருடைய வாழ்வில் செய்தார். சனகரியம் என்கின்ற அசீரியா ராஜா வந்து படையெடுத்து வந்து எல்லா பட்டணங்களையும் பிடிச்சா நான் எருசலேமை பிடிக்காதபடி கர்த்தர் அவர் பாதுகாத்து, ஏன்னா இவன் கர்த்தர் நோக்கி செய்த விண்ணப்பம், அவன் அனுப்பின கடிதத்தை அனுப்பின நிருபத்தை கர்த்தரின் முன்பாக ஆலயத்தை கொண்டு வச்சு விரிச்சு வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே பாரும் கர்த்தரே பாரும் என்று கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பினாரு. 185,000 பேரை கட் அவுட், ஒரு தூதன் 100,000 அசிரியுடைய பாளையத்திலிருந்த சனேரி ராஜா 185,000 பேர் ஒரு நொடி போட்டத்தில் சார் சத்த முகமாக ராஜா திரும்பி போனார். அப்படியெல்லாம் ஆண்டவர் எசேக்கியாவை பாதுகாத்தார், எருசலேமை பாதுகாத்தார். இவன் நோய்வாய்ப்பட்டு கிடந்தபோது கத்தர் நோக்கி அழுதானா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார். நான் உதவி சொன்னார், 15 ஆண்டுகள் கூட்டிக் கொடுத்தார். சோ இங்க நான் எந்த விசுவாசிக்கின்ற அதை சொல்லி முடிக்கிறேன். நீங்க ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாத உங்களை பொறுத்தது. என்னை பொறுத்தவரையில் தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு காலத்தை குறித்து அழைக்கும் பொழுது அவன் தேவன ராஜ்யத்தில் போகிறது நல்லது. ஹலோ, எசேக்கியாவுக்கு சொன்னாரு உடைய காரியங்களை எல்லாம் ஆயுதப்படுத்து, ஒரு நேரம் வந்தாச்சு, பட் அவன் அதை அக்செப்ட் பண்ணல, எனக்கு இன்னும் காலம் வாழ வேண்டும், இன்னும் கன காலம் வாழ வேண்டும். சரி கேட்டா இல்லவா, 15 வருஷம் கூடிதான் நடந்தது. என்ன, அந்த 15 வருஷத்துக்குள்ள மனாசே என்கின்ற மகன் பிறந்தா. இவன் தான் இஸ்ரவேல் அதிக வருஷம் ஆண்டவன். இந்த மனாசேயின் காலத்துல தான் யூதர்கள் மிகவும் அதிகமாக பின்வாங்கி போய் கத்தர் மன்னிக்க சித்தமில்லாத அளவுக்கு இந்த மனாசே என்றவன் தேவனுக்கு விரோதமாக மனமேட்டுமையாகி ஆலயத்தின் கதவுகளை பூட்டி ஆலயத்தில் இருந்த என்ன பொக்குசங்கள் என்ன பரிசுத்த தட்டுமுட்டுகள் அதை வெளியெடுத்து ஆலயத்தில் அருவறுப்பான காரியங்களில் அதை கொண்டு வந்து ஆசாரிகளில் அதை அகற்றி அவன் செய்த அந்நிய தேவர்களை கோயில்களை கட்டி அந்நிய தேவதைகளை ஆராதிச்சு யூதா முழுவதையும் பின்வாங்கி ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தார். அதன் அந்த தேவ கோபந்தான் பாபிலோன் ராஜா யூதாவை மலிச்சு கடைசியா தேவாலயத்தை மலிச்சு. அல்ல கவனி, தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு பதிலாக அடவாவும் மரபட்டி வாய்ப்பு. அப்ப சொன்னேனே, கேளுங்க கேளுங்க, அப்பதே சொன்னேன், அவன் தான் இருந்து வந்து எல்லாமே மறந்துட்டான். இப்ப இதை சொல்லி நாங்கள் முடிக்கிறேன். நாம் தேவனுக்கு முன்பாக மெய்யான மனத்தன்மையாக இருக்கணுமாக இருந்தால் நாம இருந்து வந்த நிலைமைகளை தவிசது மறந்துடா. நாம இருந்து வந்த நிலைமைகளை மறந்து கதைக்கிற கதைகள், பேசுற பேச்சுகள், நடக்கிற நடத்தைகள் கத்தருக்கு முன்பாக பாவமாகும், வேதனையாகும். ஆகவே மரம்பட்டிமைக்கு விடை கொடுப்போம். மரம்பட்டிமை உள்ளவன் எவனும் அருவறுப்பாரோ, கத்தருக்கு அருவறுப்பான். விடுதலுக்கு முன்பானது மரம்பட்டிமை, வேண்டாம் மரம்பட்டிமை, கத்தருக்கு முன்பாக மனம் தன்னார். சல்வோட ஸ்டார்ட் அப் பிளீஸ். சீக்கிரமாய் பொழுது ஆண்டவர் நோக்கி நான் பார்ப்போமா, சோதரப்படும் கத்தரை சோதரப்படும். தேவன் நல்லவராக இருக்கிறார், கத்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நமக்குள்ள மரம் திரும்புதலையும் புதுப்பித்தலையும் உயிர்மூச்சியம் தர தேவன் வல்லவராக, எவரும் இழக்க அவர் விரும்பவில்லை, எல்லாரும் அவருக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது. யாரும் ஆண்டவரை சோதனை பண்ணுமா, கங்களை மூடி எல்லாரும் கங்களை மூடி கத்தரை கரங்களை வைத்து கத்தரை நம்ம சோதனை பண்ணுமா, எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டு சோதனை பண்ணுங்கப்பா, எல்லாரும் சோதனை பண்ணுங்க, எல்லாரும் சோதனை பண்ணுங்க.
தேவன் அருளின சொல்லி மூடி நன்றி சொல்கிறோம். நீரோ